ஆஸ்திரேலியாவில் உடல் எடை அதிகம் உள்ளவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதாக புதிய புள்ளி விவரம் கூறுகிறது. நாட்டில் 11 மில்லியனுக்கு அதிகமான மக்கள் தற்பொழுது உடல் பருமனாக காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. கிராமப்புற மக்களிடையே இது மோசமடைந்து காணப்படுவதாகவும் கிராமப்புறத்தில் வசிக்கும் 1/3 பேர் பருமனாக உள்ளதாக இப்புதிய அறிக்கை சொல்லுகிறது. சிறு வயதில் பருமனாக இருந்த கேட் டெல்யூகன் ஆரோக்கியமான உணவுகளை உண்டும் தொடர்ந்து உடற்பயிற்சிகள் செய்தும் தனது நடுத்தர வயதில் 100 கிலோவாக இருந்த தனது உடல் எடையை தற்பொழுது ஆரோக்கியமான அளவுக்கு குறைத்துள்ளதாக கூறுகிறார்.
I lost weight during my teens but regained that with school and university and then got to a stage where I hit around 100 kilos. I'm not really sure exactly what it was and actually missed the bus and so I decided to walk to the next bus stop and then continually missed the bus and end up kick-starting a weight loss journey and as a consequence changed some of my eating habits as well and made some sustainable changes in that regard as well, incorporating physical activity into my everyday life and then lost 40 kilos and that's something I've maintained for, well, at least probably 10 years.
ஆனால் பல ஆஸ்திரேலியர்களிடம் இந்த மாற்றம் வர வேண்டும் என்ற வகையில் உடல் பருமனானவர்களின் எண்ணிக்கை கடந்த 2 வருடங்களில் வியத்தகு வகையில் அதிகரித்துள்ளது. பாடி மாஸ் இண்டெக்ஸ், உடல் நிறை குறியீடு, 25-க்கு மேல் உள்ளவர்கள் உடல் எடை அதிகம் உள்ளவர்களாக கணிக்கப்படுவர். 1995 56% ஆஸ்திரேலியர்களின் உடல் நிறை குறியீடு 30% இருந்தது என்றும் அது தற்பொழுது 63% அதிகரித்து உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆண்களில் 70% மாணவர்களும் பெண்களில் 56% மாணவர்களும் உடல் பருமனாக காணப்படுகின்றனர். இந்த புள்ளி விவரங்கள் அதிர்ச்சி அளிப்பதாக கூறுகிறார் ஒபிசிட்டி பாலிசி கோயிலிஷனின் நிர்வாக தலைவர் ஜேன் மார்ட்டின் அவர்கள்.
We need to be really concerned. This is not just a problem that is isolated. This is a problem across the population. So we need a population-wide approach as well as a community-based approach.
நகர்ப்புறத்தை ஒப்பிடும்போது கிராமப்புற மக்கள் அதிக உடல் பருமனுடன் இருப்பதாக புள்ளி விவரம் கூறுகிறது. சவுத் ஆஸ்திரேலியாவில் அதிகபட்சமாக 73% மக்கள் உடல் பருமனாக உள்ளனர் என்றும் குறைந்தபட்சமாக 53% மக்கள் உடல் பருமனாக வட சிட்னி பகுதியில் காணப்படுகின்றனர் என்றும் புள்ளி விவரம் சொல்லுகிறது. கிராமப்புற மக்களிடையே அதிக எடையுடன் உள்ளவர்களின் எடையை குறைப்பது என்பது ஒரு சவால் என்கிறார் கேன்சர் கவுன்சிலின் லைஃப் லைட்டர் புரோகிராமின் பிரச்சார மேலாளர் அலிசன் ஜின் அவர்கள்.
Regional areas always come up as worse in the rates of overweight and obesity. They have less access to fresh fruit and vegetables, it's less quality and it's often more expensive. And because of the lack of transport, they're often more reliant on their cars and so they have to spend more time doing purposeful physical activity to really get those hours up.
உடல் பருமனை குறைத்து மக்கள் ஆரோக்கியமாக வாழ தேசிய திட்டம் தேவை என்கின்றதன் அவசியத்தை இப்புள்ளி விபரம் காட்டுகிறது என்றும் அதன் முதல்கட்டமாக இனிப்பு பணங்களுக்கு அதிக வரி அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்கிறார் ஜேன் மார்ட்டின் அவர்கள்.
We also need to see things like the Health Star labelling scheme on the front of food packaging extended across all foods, which will support people to compare and make healthier choices. And then the manufacturers also reformulate, which is really important, so make the processed foods healthier because people are eating those foods. Finally, it's really important that we get rid of unhealthy food marketing to children. It's absolutely pervasive. It's swamping them, particularly digitally.
அதிக உடல் எடையினால் புற்றுநோய், நீரிழிவு நோய், இதய நோய் போன்ற நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். உடல் பருமனாக உள்ளவர்களினால் ஒரு வருடத்திற்கு 8.6 பில்லியன் டாலர் செலவாவதாக சொல்லுகிறார் ஜேன் மார்ட்டின்.
This is affecting our human capital, our economic productivity, our society as a whole is being impacted by this and it's costing us all a lot of money.
கேட் டெல்யூகன் இதுவரை 6 மாரத்தான் ஓடியிருக்கிறார். தற்பொழுது ஊட்டச்சத்து நிபுணராகவும் கடமையாற்றி வருகிறார். உடல் பருமனாக உள்ளவர்களின் எண்ணிக்கைகள் மேலும் அதிகரிப்பதற்கு முன் அரசு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் கேட்.
It saddens me. Health is one thing that we can, you know, if you haven't got your health, what do you have? You can have all the money in the world, but if you don't have a healthy lifestyle, then what's the point? From a nutrition perspective, I find it frightening that it's still being overlooked at governmental levels because the hospitals are already not able to cope, so, and it's just a time bomb as we continue to age and continue to get unhealthier.